ஜேசி ராயல் ஒரு பெரிய போதகர் அவர் ஒரு காரியத்தை சொல்றத ஒரு கோட்டாக எடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப காஸ்ட்லி வாழ்க்கை. ஒரு எந்த விலையும் கொடுக்காத ஒரு மதம், எதுக்குமே மதிப்பில்லாத ஒரு மதம், ஒரு சீப் கிறிஸ்தவம், சிலுவை இல்லாத கிறிஸ்தவம், கடைசியில பிரயோஜனம் இல்லாத கிரீடம் இல்லாத ஒரு கிறிஸ்தவமாகத்தான் மாறிப்போம். நம்ம இன்னைக்கு காலையில ஒரு சீஷத்துவம், பேரம் பேச முடியாத சீஷ நிபந்தனைகளை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன்னைத்தானே வெறுப்பது அப்படின்றது மனம் திரும்புதலின் ஒரு மையமான ஒரு முக்கியமான அம்சம். சுயத்திலிருந்து இன்னமே சுய திருப்திக்காக இல்லை, தேவனை பிரியப்படுத்துவதற்காக நான் ஒரு வாழ்க்கையை திரும்புகிறேன் அப்படின்றது மனம் திரும்புதலின் ஒரு அம்சம். கால்வின் இப்படி சொல்றாரு, ஆகவே எவன் தன்னைத்தானே வெறுத்திருக்கிறானோ அவன் முற்றிலுமாக தன்னிலிருந்து அவன் தன்னை பிரித்து கொண்டு தன்னை ரிசைன்ட் என்ற மாதிரி இல்லைங்களா, நான் ரிசைன்ட் என்றார், ரிசைன்ட் ஹிம்செல்ஃப், தன்னை பிரித்து கொண்டு கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களையும் தேவனுடைய சித்தம் ஆளும்படிக்கு பார்த்து கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட மனிதன் வந்து எல்லாவற்றிலையும் தன் சுய விருப்பத்துக்கு முன்பாக தேவனுடைய கற்பனை வைக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனுடைய ஆட்சி, அந்த தேவனுடைய ஆட்சியை சந்தோஷத்தோடு நாடுவதை தன் சுயநலமான விருப்பங்களை வெறுத்து காண்பிக்கிறான். பாருங்களேன், அதை ரொம்ப ஆழமாக கால்வின் சொல்றத பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, பாவமில்லாத கிறிஸ்து பாடுபட்டுத்தான் கீழ்ப்படிதலை படித்து கொள்ள வேண்டுமானால் நாம் எல்லாரும் எஞ்சி இருக்கிற பாவங்களோடு இருக்கிற நாம் சிலுவை இல்லாமல் கீழ்ப்படிதலை நாம் எப்படி படித்துக் கொள்வோம்? சிலுவை நமக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் சிலுவை இருக்கிறது இல்லைங்களா, அதை நம்ம பார்த்து படிக்கிறோம். இன்னைக்கு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும், இதான் நான் நெகோஷியபிள் டேர்ம்ஸ், பேரம் பேச முடியாத நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, ஆண்டவர் ஏன் ஜீவனுக்கு போற வாசலோ இடுக்கமானது நெருக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் அப்படின்னு அவர் சொல்றது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் நமக்கு படிச்சா ரொம்ப உணர முடியுது. ஏன் இது, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இதுல பயன்பாடுகளா சில காரியங்கள் நம்ம காலையில படிச்சத சில பயன்பாடுகளா நான் எடுத்திருக்கிறேன். அதை நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்தணும். நம்ம கிறிஸ்தவ சீஷ வாழ்க்கைனா நம்மள நாம் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அதை எந்த வகைகளில் செய்யணும், சில பயன்பாடுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முதலாவது இதுல எந்த பாடம் நமக்கு, ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வளராம தடைப்பட்டு போகிறாங்கன்றது இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா இதை அவங்க ஒருபோதும் கிரகித்ததில்லை, இதை புரிஞ்சதில்லை. மேபி நம்மள இருக்கிறவங்களுக்கும் இதுதான் பிரச்சனையா இருக்கலாம். நம்ம கிறிஸ்தவத்தை புரிஞ்சுக்கிட்டதே அதனோட வேரே தப்பா புரிஞ்சிருக்கலாம். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ப்ரோக்ரஸ், ஒரு முன்னேற்றம், ஏன் முன்னேற்றமே இல்லை சில பேருக்கு, ஏன் முன்னேறவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா எப்ப பாரு தங்களுக்கோ கிறிஸ்தவ வளர்ச்சிக்கோ நடுவுல சுயநலம் வந்து நின்றுது. தங்களுக்கும் தங்களுடைய கடமைகள்ல, தங்களுக்கும் தங்களுடைய வளர்ச்சியில எப்ப பாரு சுயநலம் வந்து எப்ப பாரு சுயநலம் மேற்கொள்ளுது. பாருங்களேன், உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, பேசிக் காரியங்கள்ல கடவுளுடைய கற்பனை சொல்லுது, நம்ம தேவ வசனத்தை ரொம்ப படிக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும், அதை படிப்பதன் மூலமா தான் நாம் வளரணும். தேவன் சொல்லி இருக்கிறாரு, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். யோசுவாவே நீ இரவும் பகலும் இதில் நீ இதை படிச்சின்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதன் மூலமாக என்னை நீ மகிமைப்படுத்துற. அதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஆனால் சுயத்துக்கு அது பிடிக்குதா? மாம்ச சுயத்துக்கு அது பிடிக்குதா? மாம்சத்துக்கு அதில் இன்ட்ரெஸ்டட் இல்லை இல்லைங்களா? அது ரொம்ப திருப்தியாக இல்லை. மாம்ச சுயத்துக்கு என்ன பிடிக்குது? என்டர்டெய்னிங்காக காரியங்கள் வேணும் இல்லைங்களா? நம்ம நேரத்தை டிவியில் வீணாக்குறது, மொபைலில் வீணாக்குறது, செல்ஃப் என்டர்டெய்னிங்காக அவ்வளோ இல்லையே. செல்ஃபை திருப்தி பண்ணுற ஆளுகளாக நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. நான் செல்ஃபை சுயத்தை மறுக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன்னு நம்ம இருந்தோம்னா உண்மையாகவே கிருபையின் சாதனங்களே நம்மளால் சரியாக பயன்படுத்தி முன்னேற முடியாது அதுலேயே. ஏன்னா எனக்கு எது நான் செஞ்சாலும் எனக்கு அது சுய திருப்தி வேணும். எது நான் செஞ்சாலும் அதுக்கு எனக்கு இப்போ இருக்கிற ஒரு என்டர்டெய்னிங்காக இன்பமாக சுயத்துக்கு பிரியமாக அது இருக்கணும். அதனால் தேவனுடைய வார்த்தையை உட்காந்து என் சுயத்தை நான் மறுத்து தேவனுடைய வார்த்தையை உட்காந்து படித்து தியானித்து நான் முன்னேறத விட்டுட்டு அது படிச்சுக்கு ஓரளவுக்கு வரும்போது அதுவே நமக்கு இன்பமாக மாறிடும். அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்பதாகவே சுயம் வந்து நிற்கிதே சென்டரில். ரொம்ப கடமை, கஷ்டமான காரியம் மாறிப்போது வசனம் படிக்கவே முடியறதில்ல சில பேர்னால. ஏன் உங்களால் அந்த முன்னேற்றமே வர முடியாது? காரணம், பேசிக் காரணம் இங்கே உங்கள் சுயத்தை மறுத்து அந்த வஞ்சிக்கிற சுயத்தினுடைய மாம்ச சுயத்தினுடைய பேச கேட்டு கடவுளுக்கு பிரியமான காரியங்களை எனக்கு பிடிக்கலனாலும் நான் சுயத்தை மறுத்து கடவுளுக்கு பிரியப்படுத்தும்படி கடவுளுக்கு மகிமைப்படும்படிக்கு நான் செய்வேன் அப்படின்னு செய்யலைன்னா வேதத்தில் அடிப்படை கிருபையின் சாதனங்களே நம்ம வளர முடியாது. இதே தான் ஜபத்தில், இதே தான் கிறிஸ்துவை சேவிக்கிறதுல, இதே தான் சுவிசேஷத்தை ஷேர் பண்ணுறதுல, எல்லாத்துலேயும் சுய மேற்கொள்ளும். இது மாத்திரம் இல்லை, இதே தான் பாவத்தை கொள்றது இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கலாம் பாவத்தை கொல்லணும்னு. இந்த ரேடிக்கல் மாற்றம், இன்னமே நான் சுயத்தை வெறுப்பேன், அதை பிடிச்சி சிலுவையில் அறைவேன், அதுக்கு வேதனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் கிறிஸ்து பின்னாடி சிலுவையை சுமந்து போவேன்ற அந்த மாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ள வைராக்கியம் வரலன்னா அவன் எப்படிங்க பாவத்தை கொள்ளுவான்? எந்த நோக்கத்துக்கு பாவத்தை கொள்ளுவான்? பாவம் சுயத்தை திருப்தி கொடுக்குது, பாவம் சுய இன்பத்தை கொடுக்குது, பாவத்தை அவன் என்ஜாய் பண்ணுறான். அவன் போய் எப்படி ஏன் பாவத்தை வைஷுடி கில்ஸு? இதுதான் ப்ராப்ளமே. சில பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு தடையாக இருந்த காரியம் 10 வருஷத்துக்கு முன்பதாக அதே தான் தடை. 2020 அதான் தடை, 2030 அதான் தடை, 2040-50 அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, நம்ம இருப்போமோ இல்லையோ, இதே காரணங்கள், இதே வளர்ச்சி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கிறதையும் ஓடணுன்ற, நீங்கள் அடைக்கப்பட்ட பந்தயத்தில் நீங்கள் ஓடி முன்னேறணுன்ற, ஓடுறத விட்டுருங்க, நடக்க தாவி தாவி கூட முன்னேறவே முடியாது. இந்த மாற்றம் நமக்கு ஏற்படலாமா? நான் சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி போனாதான் ஐ கேன் ப்ரோக்ரஸ், நான் முன்னேற முடியும். தட் இஸ் த ப்ராப்ளம். எழுதி நீங்க வச்சுக்கலாம், சில பேர் வளரவே தாவி கூட, தாவின தெரியுதுங்களா, சின்ன குழந்தைங்க நடக்க முடியாம கிரால் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி போவே முடியாது. எல்லாத்துலேயும் சுய வந்து நிற்கும். ஏன் பிரச்சனை? மகிமையின் தேவனுக்கு முன்பதாக, அவர் சிலுவைக்கு முன்பதாக நின்று அவருடைய சுயநலமற்ற தன்மையை பார்த்து நம்ம சுயத்தை வெறுத்து அத ஒரு பயங்கரமான பாம்பாக தேவனை நான் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் மகிமைப்படுத்தாம என்னை தடை பண்ணுகிற ஒரு அருவறுப்பான ஒரு சுயமாக பார்த்து அதை பிடிச்சி சிலுவையில் அறையணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழணுன்ற ஒரு முடிவு நமக்கு வராத வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை இல்லைங்களா? உங்களில் சில பேருக்கு சுயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சுயம்தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்ஃப் வந்து நம்ம அண்ட சராசரமே நம்மளை தான் சுற்றி வருதுன்ற எண்ணம் நம்மளுக்கு, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்ற மாதிரி எல்லாமே எனக்காக. உலக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நம்ம அப்செட் ஆகிடுவோம். அந்த சராசரத்துக்கு நடுவில் நம்ம தான் இருக்கணும். சுய பெருமை நமக்கு தாழ்மைப்படுத்துறது, கிறிஸ்துவை பின்பற்றுறது, இதெல்லாம் சுயத்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுறது, சுயத்துக்கு ரொம்ப பிடிக்காதது. அது சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, ஏதாவது ஒரு அவமானம் வந்துட்டா நம்மளால தாங்கவே ஆகுறது இல்லை. ஏன், ஹவு கேன் காட் யூசஸ், எப்படி கடவுள் நம்மளை பயன்படுத்த முடியும்? நம்ம இப்போ பாரு, நம்ம வாழ்க்கையில் இன்னும் பட்டும் படாமல் நம்ம சுயத்தை உடைக்காமல் எல்லா சூழ்நிலையிலையும் எப்போ பாரு நம்மளே பாதுகாத்துக்கிட்டு, நமக்கு எதுக்கு வம்புன்னு நம்ம தாழ்மைப்படாமல், எந்த விதமான அவமானம் அனுபவிக்காமல், ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லையும் டீசெண்டாக சுயத்தை பாதிக்காமல், ஒருபோதும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவமானம் நிராகரிப்பு அதெல்லாம் வரோன்னு இல்லாமல் சுயநீதியில் சுய தற்காப்பில் இதுவே பேட்டர்னாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரலாம். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டு எப்போ பாரு இப்படி வாழலாம், ஏன் கொஞ்சம் இயேசு, கொஞ்சம் சர்ச்சு, கொஞ்சம் இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு ஆண்டவர் அழைக்கலை, அதுக்கு ஆண்டவர் அழைக்கலை. அது வளரவே முடியாது, முன்னேறவே முடியாது. அடுத்த வசனங்களில் பார்க்க போகிறோம், நம்ம என்னதான் சொன்னாலும், இப்படி தான் இருப்போம், நம்ம என்னதான் சொன்னாலும், நம்மளை இழந்து, தன் ஜீவனை இழந்து இழக்க நம்ம கற்றுக்கலன்னா, சுயத்தை இழக்க கற்றுக்கலன்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம முழு கிறிஸ்தவமே சுயநலம் என்ற கூடிய விக்கிர ஆராதனையில தான் கட்டப்பட்டது. ஒருத்தர் ஜேசி ராயல் தான் சொல்றார், த ஷூரஸ்ட் வே டு கோ ஸ்ட்ரேட் டு ஹெல் இஸ் பீங் அட்டாச் டு த செல்ஃப் ஃபுட். சுயநலத்துக்கு நாம் ஒட்டி இருந்தோம்னா அதான் நிச்சயமான வழி நாம் நரகத்துக்கு போவதுக்கு. ஆகவே இதை முக்கியமாக ஒரு பாடம் படிச்சுக்கணும். முதலாவது, இந்த சுயத்தை வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு இயேசுவை பின்பற்றுகிறத நம்ம ப்ராக்டிஸாக யோசிச்சு, நம்ம அதை நம்ம கீழ்படியாமல் போனோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் தாவி கூட நம்மளால முன்னேறவே முடியாது. எப்போ பார் சுயம் வந்து நிற்கும். That is the first lesson. ரெண்டாவதாக, நம்ம போன வாரம் படித்தோம், எல்லா உண்மையான மதத்தை, உண்மையான போதகத்தை வந்து சிலுவை அதில் மையமாக இருக்கிறதா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து, ஒரு டெக்ஸ்டோன் மாதிரி தங்கத்தை நம்ம எப்படி ஆராய்ந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி எல்லா எந்த போதகத்தை கேட்டாலும் அதில் மையமாக என்ன இருக்கணும், அதில் சிலுவையின் போதகம், இயேசுடைய சிலுவையின் போதகம் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம ஆராயணும். அது இல்லைன்னா அது உண்மையான போதனம் இல்லை, அது பாதி தான். ஆனால் அதோடு நம்ம இன்னொன்னா என்ன ஆராய்ந்து பார்க்கணும், அதோடு பேலன்ஸ்டாக இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் இயேசுடைய சிலுவை, இன்னொரு பக்கம் ஒரு கிறிஸ்தவனாக நாம் சுமக்க வேண்டிய சிலுவையின் பாடம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னுடைய மீட்பையோ என்னுடைய ஜீவனையோ அனுபவிக்கணும்னா, நான் அடைந்த மீட்பையோ நான் அடைந்த ஜீவனையோ நீங்கள் அனுபவிக்கணும்னா இங்கே சிலுவை எடுத்துக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மெய்யாகவே நம்ம ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்ததோ, அதே விதத்தில் உண்மை அந்த ரட்சிப்பை ஒரு மனுஷனோ மனுஷியோ தன்னுடைய சிலுவையை அவன் எடுத்துக்கொள்ளாம அந்த ரட்சிப்பை அவன் அடைய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுக்குற. அந்த ரட்சிப்பை ஒரு மனுஷனோ மனுஷியோ அதை அடையணும்னா அவன் சிலுவையை அவன் எடுத்துக்கிறதன் மூலமா தான் அந்த ரட்சிப்பை அவன் அடையிறான். கிறிஸ்துவுடைய சிலுவையோ நம்மளுடைய சிலுவையோ இது ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். ஆனா இந்த ரெண்டு சிலுவையும் ஒரு பாவியுடைய ரட்சிப்புல சந்திக்குது, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஆனா இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவை அது பரிகார பலியாக, தேவ கோபாக்கினியை சுமக்கிற ஒரு பணியாக அவர் அதை பெருசா சுமந்து தீர்த்தார். அந்த சிலுவை வேற, நம்ம சுமக்கிற சிலுவை வேற. ஆனா இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. ஒன்ன விட்டு இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா இப்பதான் நம்ம தப்பான போதகத்துல போயிட முடியும். பாருங்களேன், ஒன்றை விட்டுட்டு ஒன்று இன்னொன்று ஒன்று. ஒரு பெரிய ஆபத்து நம்ம காலத்தில் நிறையா புக்ஸில் அதில் எல்லாம் நம்ம படித்தோன்னா, ரொம்ப மேன்மை பாராட்டுறது, வெறும் கிறிஸ்துவுடைய சிலுவை, கிறிஸ்துவுடைய சிலுவைன்னு சொல்லி 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 அதையே சொல்லி இந்த சிலுவையை பத்தி பேசாமையே இருந்துடுறது. வெறும் கிறிஸ்து சிலுவை, அவர் நமக்காக செய்தார், அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார், உனக்கு ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு நம்ம கிறிஸ்து சிலுவையை பத்தி சொல்லாம விட்டுறது பெரிய ஆபத்து. பாருங்களேன், இது ஒரு அதுலேயும் தப்பு வந்துட முடியும். நம்ம அந்த சிலுவையை சுமந்து போகணும், நாம் அவரோடு பாடுபடாவிட்டால் அவரோடு நாம் ஆள மாட்டோம் அப்படின்ற பாடமும் ரொம்ப முக்கியமாக சொல்லி தரப்படுது. பாருங்களேன், இது ரெண்டு பேலன்ஸில் இந்த லிபரலிசம் என்ன செய்து, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மகத்துவம் மாட்சிமை அவர் பரிகார பலியாக மரித்திருக்கிறார் அப்படின்றத நிராகரிக்குது. லிபரலிசம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லைங்களா, அது நிராகரிக்குது. இந்த மொனாஸ்டிசிசம் என்ன செய்யுது, நம்மளுடைய சிலுவையே நம்மளுடைய ரட்சகராக மாத்திருது. ரோமன் கத்தோலிக் மொனாஸ்டிசிசம் என்ன, நம்ம சிலுவை எடுத்தால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். லிபரலிசம் வந்து சிலுவையினுடைய மகத்துவமே குறைச்சிருது, மொனாஸ்டிசிசம் வந்து நம்ம சிலுவை தான் முக்கியம். நம்ம வி நீட் டு ஹாவ் திஸ் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். உண்மையான கிறிஸ்தவம் என்ன செய்யும், வேத பேலன்ஸை பார்த்து அவருடைய சிலுவை மாத்திரமே நமக்கு மன்னிப்போம், பாவ மன்னிப்போம், ரட்சிப்போம், முழுமையான ரட்சிப்போம் கொடுக்கிறது. முழுமையான ரட்சிப்பின் பணி அவர் முடித்தார். அந்த சிலுவையை உண்மையாக பார்த்து, அவர் பணியை பார்த்து, தனக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்த ஒரு மனுஷன் தன்னையே வெறுத்து தன் இயேசுவோடு தான் இணைந்து வாழணும் என்பதற்காக தன்னை வெறுத்து அவன் சிலுவையை எடுத்துக்கிட்டு தான் அவரை பின்பற்றி அவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மீண்டுமாக சொல்றேன், இந்த பேலன்ஸ் ரெண்டையும் விட்டுட்டோம்னா தப்பு. ஒன்னு பெருசா படிச்சுட்டு இன்னொன்னு பேசாம போயிட்டோம்னா தப்பு. இல்ல இன்னொன்னே பேசிக்கிட்டு இருந்தா நம்மளும் கேத்தலிக் மாதிரி மொனாஸ்டிசிஸ் ஆயிடும். சிலுவை தான் சிலுவை, ஏ சிலுவை, ஏ சிலுவை. இது ரெண்டுமே அவசியம். உண்மையான கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவ பரிகாரத்தின் பரிகாரத்தின் மூலமாகத்தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன், என்னுடைய முழுமையான மீட்பு அதனால தான் ஏற்பட்டிருக்கிறதுன்னு பார்த்த ஒரு மனுஷன் அதை பார்த்து, சிலுவையில இயேசுவை பார்த்து, அந்த நேசரை பார்த்து, தன்னை அந்த அன்பை பார்த்து, இந்த இயேசுவோடு நான் இணைந்து இன்னமே இவரைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி தன்னைத்தானே வெறுத்து அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசுவை பின்பற்றி அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை தான் முழு கிறிஸ்டியானிட்டி. இல்லைன்னா அது சீப் கிரேஸ் ஆயிடும். இயேசு சிலுவ மகத்துவம் மகத்துவம் மகத்துவம்னு சொல்லி நம்ம சிலுவை பத்தி பேசாம இட்ஸ் சீப் கிரேஸ் ஆயிடும் இல்லைங்களா. நம்ம செய்வ லெவல்லாம் விசுவாஸ், சிம்பிளி பிலீவ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பேலன்ஸை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அது ரெண்டாவது பாடம். மூன்றாவதாக, ஒரு சபையாக பல காரியங்களை நான் யோசித்தேன். ஒரு சபையாக இதெல்லாம் எப்படியோ பேசுற மாதிரி இருக்குது, எப்படிங்க பிராக்டிக்கலாக என்னை நான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கிட்டு இயேசுவை பின்பற்றுறது காலையில் அது. இந்த வசனம் சிம்பிள் டெஃபினேஷன் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள, ஏன்னா சிலுவை எடுக்கிறது நமக்கு தெரியாது, நீங்களாம் சிலுவை எடுக்கிறீங்களா, இதெல்லாம் மைண்டில் நம்ம ஹார்ட்டில் நடக்கிற ஒரு காரியம். தன்னைத்தானே வெறுக்கிறீங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி வாழ்கிற ஒரு மனுஷனை எதன் மூலமாக அறியலாம், இதன் மூலமாகத்தான். என்னத்தான் தனிப்பட்ட விதத்தில் அவர் விலை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் இயேசு கொடுக்கிற கற்பனைகளை எந்த விதமான சாக்கு போக்கு இல்லாம நிறைவேற்ற ஒரு மனுஷன், எந்த தான் விலை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் இயேசு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது எந்த சாக்கு போக்கு இல்லாம அதை நிறைவேற்ற பார்க்கிறார். இயேசு ஒன்று செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணி எச்சரித்தார்னா தன் அதை விட்டு அதை நிராகரித்து அதை விட்டு ஓடுகிற மனுஷன். அதனால அவனுக்கு எவ்வளோ இழப்பு இழந்தாலும் சரி, அதுதான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துட்டு போறவன். தாமஸ் வாட்சன், செல்ஃப் டினாயல் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ட்ரூ காட்லினஸ். இஃப் இட் இஸ் நாட் வெல் லேட், இஃப் தட் ஃபவுண்டேஷன் இஸ் நாட் வெல் லேட், ஆல் த பில்டிங் வில் கொலாப்ஸ். சுயத்தை மறுப்பது, சுயத்தை வெறுப்பது தான் எல்லா உண்மையான பக்திக்கும் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை நாம் சரியான விதத்தில் போடலைன்னா அந்த பில்டிங்கு எப்பவோ ஒரு நாள் விழுந்துடத்தான் போகுது. பாருங்க, வெரி ரொம்ப சின்ன வசனங்கள் எவ்வளோ நல்லா. செல்ஃப் டினாயல் அவர் தான் சொல்றாரு, இஸ் த பாத் ஆஃப் ட்ரூ பிளஸ்ஸிங், உண்மையான ஆசீர்வாதத்துக்கு சுயத்தை மறுப்பது. இது வந்து சந்தோஷம்னு நினைக்கிற அற்ப சந்தோஷங்களை கொடுத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக தரமட்டமான சந்தோஷங்களை விடுவதற்கு பேர் தான் சுயத்தை மறுப்பது. இந்த பாதை தான் நம்மளை இயேசுவோடு நெருங்கி கொண்டு வருகிறது. சபையினுடைய மிக மிக பெரிய தேவை இந்த செல்ஃப் டினாயல் என்ற சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பது. பாருங்களா, பியூரிட்டன்ஸ் சொல்றாங்க, இது சபை கற்றுக்கணும். இந்த பாடத்தின் மூலமாகத்தான் நாம் மோர் தென் கான்கரர்ஸ் ஆக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற முடியும். இந்த சுயத்தை வெறுக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இல்லைன்னா எந்த விதமா எல்லா விதமான ஆவிக்குரிய வல்லமையும் இழந்து உலகத்தை மாத்த நம்ம கிட்ட ஒன்றுமே கிடையாது. பாருங்க, ஓகே, சில சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. சுயத்தை நாம் எப்படிங்க வெறுக்கணும், பிராக்டிக்கலாக நம்ம எந்தெந்த விதங்களில் செய்யலாம், சபையாக எந்தெந்த விதங்களில் செய்யலாம். ஒரு ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்க. பாவத்தில் தங்களை எவ்வளோ பாவத்துக்காக மக்கள் தங்களை எவ்வளோ சுயத்தை வெறுத்து தங்களை ஒப்பு கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. பாவம்ன்றதே வந்து சுய ஆராதனை, சுயத்தை ஆராதிக்கிறது தான் பாவம். அந்த பாவம் வந்து மனுஷனை மறுக்கிறதுக்கு எவ்வளோ காரியம், எவ்வளோ நல்ல காரியங்கள், எவ்வளோ அருமையான காரியங்கள், தற்காலிகமான அது கொடுக்குற இன்பத்துக்காக மனுஷன் அதை விட்டுறான், அதை விட்டு கொடுத்துட்றான். பாவத்தின் பாவம் நம்மக்கிட்ட இந்த என்ன டிமாண்ட் பண்ணுது, அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கிரைஸ்ட் நமக்கு என்னத்தை சுயத்தை மறுத்து என்னென்ன டிமாண்ட் பண்ணுறாருன்றதுக்கு ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன். பாருங்களேன், கிறிஸ்துவும் பாவமும் நம்மக்கிட்ட ஒரே மாதிரி தான் டிமாண்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன், அவர் ஒரு இது நிகழ்ந்த கதை தான், ஒரு பெரிய பணக்கார லேடியை, ஒரு நல்ல கிறிஸ்தவன் தான், ஒரு பணக்கார லேடியை வந்து ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணான், பல வருஷத்துக்கு விரும்பி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணான். பணக்கார லேடி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அவங்க இருக்கிற அவங்க அப்பாவுடைய பெரிய கம்பெனியில் இவருக்கு தான் பெரிய பொசிஷன், சிஇஓவாக பண்ணி பல சொத்துக்களை அவனுக்கு கொடுத்து அவனை ரொம்ப இதாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் வேசித்தனத்தில் விழுந்தான். வேசித்தனத்தில் விழுந்து அந்த பாவத்தை அவன் விட முடியாமல் அந்த பாவத்தில் தொடர்ந்து போகணும்னு அவன் மனைவியை விட்டான். அந்த மனைவி கிட்ட டைவர்ஸ் வாங்கி அவன் பொசிஷனு, சொத்து, அவன் குடும்பம், நண்பர்கள், அவன் பேர் கூட கெட்டு போச்சு. ஏன், அவன் இருந்த சபையை கூட விட்டு போய் கிறிஸ்துவை கூட விட்டு போகிற அளவுக்கு போயிட்டான். எதுக்கு, அந்த வேசித்தனன்ற பாவத்துக்கு. எந்த அளவுக்கு அந்த பாவத்துக்கு தன்னை அர்ப்பணித்து எந்த அளவுக்கு அவன் விலை கொடுத்துருக்கிறான்னு பாருங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான், இது ஒரு உதாரணம், கிறிஸ்து நம்மளை செல்ஃப் டினாயலோடு வரும்படிக்கு கேட்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு மனுஷன் பாவத்துக்காக இவ்வளோ விட முடியும்னா, சுயநலத்துக்காக, சுய பாவத்துக்காக இவ்வளோ காரியங்கள் செய்ய முடியும்னா, கிறிஸ்துக்காக நம்ம ஏன் அநேக கெட்ட காரியங்களை விடுறதுக்கு நமக்கு ஏங்க கஷ்டம். யோசிச்சு பாருங்க, இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். பாவத்துக்காக மக்கள் எவ்வளோ விடுறாங்க, ஒரு குடிப்பழக்கத்துக்காக தன்னுடைய உடம்பே இழக்கிறாங்களே, ட்ரக்ஸுக்காக எவ்வளோ காரியங்களை பாவிகள், பாவம் எவ்வளோ அவங்கள டிமாண்ட் பண்ணுது. சுயத்தை வெறுத்து தங்களை எவ்வளோ கொடுத்து தானே அந்த பாவத்தை பின்பற்றுறாங்க. பாவத்துக்கு மனுஷங்க அவ்வளோ கொடுக்கும்போது கிறிஸ்துவுக்கு நம்ம விட்டு கொடுக்குற காரியங்கள் அவ்வளவு குறைவா இருக்கணுமா, யோசிச்சு பாருங்க. வில்லியம் ஜே என்றவர் இப்படி ஒரு ஒரு மனம் திரும்பாத பாவிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க கேட்குறீங்க, எங்க மாஸ்டர் வந்து எங்களை சுயத்தை வெறுக்க சொல்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட வரமாட்டேன்றீங்களா. உங்க மாஸ்டர் அதாவது பாவம் ஒரு செல்ஃப் டினாயில் உங்ககிட்ட கேட்கறது இல்லையா. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் செல்ஃப் டினாயில கேட்கறாங்க, சுயத்தை வெறுக்க சொல்றாங்க, இதுதான் வித்தியாசம். உங்க மாஸ்டர் வந்து சாரி எங்க மாஸ்டர் வந்து பொய்யானது மாயமானது மாயமான காரியங்களை விட்டு வர சொல்ற, ஆனா உங்க மாஸ்டர் பாவம் நித்தியமானத உண்மையானதை விட்டு வர சொல்ற. உங்க மாஸ்டர் உங்களை துன்பப்படுத்துவதற்காக எங்க மாஸ்டர் துன்பப்படுகிற காரியங்களை, எங்களை நித்தியமான துன்பத்தை கொடுக்கிற காரியங்களில் இருந்து விட்டு வர சொல்ற, ஆனா உங்க மாஸ்டர் உங்களை உண்மையா பாவம்ன்ற உங்க மாஸ்டர் உண்மையான சந்தோஷம் கொடுக்கிற காரியங்களை விட்டு வரும்படிக்கு சொல்லுது. எங்க மாஸ்டர் வந்து மாம்ச இச்சைகளை மாம்ச வெறித்தனமான காரியங்களை விட்டு வர சொல்ற, ஆனா உங்க மாஸ்டர் சிந்தனையும் மனசாட்சியும் விட்டு வர சொல்லுது. ஏன் உங்க மாஸ்டர் நித்திய ஆத்மாக்காக சரீர இன்பங்களை வெறுக்க சொல்லுகிறார்? உங்க மாஸ்டர் சரீரத்துக்காக நித்திய ஆத்மாவை அழிக்க சொல்றார். எங்க மாஸ்டர் பாவகரமான காரியங்களை விட்டு வர சொல்றார், ஆனா உங்க மாஸ்டர் உண்மையான ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய காரியங்களை விட்டு வர சொல்றார். பாருங்களேன், பாவம் ஆல்சோ டிமாண்ட். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பாவத்துக்காக மக்கள் எவ்வளோ விடுறாங்களே, விட்டு கொடுக்குறாங்களே, இழக்கிறாங்களே, அதை விடவா நம்ம கம்மியா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஓகே, இன்னும் சில காரியங்களை நம்ம எப்படி செல்ஃப் டினாயலை பிராக்டிஸ் பண்ணலாம். முதலாவது, செல்ஃப் டினாயலை ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுல சுயத்தை வெறுக்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். பாருங்க, இது பிராக்டிக்கலாக கொண்டு வரேன். இது ஏதோ காத்துல இவர் பேசிட்டு போயிட்டாருன்னு இல்லை. ஓய்வு நாளை நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம், அதுல சுயத்தை வெறுக்கிறதுல காமிக்கலாம். இந்த காலத்துல பிசாசு வந்து சபைய துன்பப்படுத்துகிற ஒரு ஒரு முக்கியமான விதம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வு நாளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளோ தடைகளை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தடைகளும் கொண்டு வர காலத்துல நம்ம இருக்கிறோம். இது ரொம்ப சபையை துன்பப்படுத்துறது. இப்படித்தான் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது போக போக ஒருவேளை ரொம்ப கஷ்டமா கூட அவன் மாத்திரலாம். ஆனா ஏன் ஓய்வு நாளை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கே இப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, எம்ப்ளாய்மெண்ட் வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போகுது இல்லைங்களா. சண்டேஸ் வேலை வந்துடுது, சில நேரங்களில் ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னா வேலை கூட இழக்கும்படிக்க நமக்கு ஆயிடுது. நம்ம பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸ், இப்போ ஜான் எல்லாம் கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்துருக்குறோம், ஆனால் எல்லா மேட்சும் எல்லா டோர்னமெண்ட்டும் எல்லா மேட்சஸும் சண்டே தான். அவருக்கு அவ்வளோ காசு கட்டி நம்ம சேர்த்துருக்குறோமே, ஏன்னா அந்த மேட்சில் போய் முன்னே சண்டே தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். இந்த மாதிரி பல கான்சிக்வன்சஸ் நமக்கு வரலாம். உங்களுக்கு உங்கள் பர்சனல் இதில் எத்தனை வரமோன்னு எனக்கு தெரியாது. ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுனால எத்தனை இழப்புகள் நீங்கள் இழக்கிறீங்கன்னு தெரியாது. ஓய்வு நாள் வந்து நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு நம்மளை நாமளே வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு முக்கியமான ஏரியா, ஒரு நல்ல டெஸ்ட். உண்மையாவே நாம் சுயத்தை வெறுக்கிறோமா, கிறிஸ்துவுக்கு கமிட்டடா இருக்கிறோமான்றத ஓய்வு நாளில் பார்க்கலாம். ஓய்வு நாளுடைய ரூல் என்ன? பல காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு ரூல், அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது. வேதம் தெளிவாக போதிக்கிறது. இயேசு வந்து அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கும்படி, கருணைக்கிடமான காரியங்கள் அவசியமான நெசசிட்டி, மிகவும் அவசியம், கருணைக்கிடமான காரியங்கள் தவிர்த்து வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்தார். அதுலேயும் சில பேர் இயேசுடைய போதகத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு லூப்போர், இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எசென்ஷியல் காரியங்களையும் எசென்ஷியலாக நம்ம ஒரு சார்த்தாக சொல்லிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம ஓய்வு நாளை அனுசரிக்காமல் தேவனுடைய கற்பனையை உடைப்போமா, உடைக்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? நம்ம சில நேரங்களில் ஆர்கி பண்ணலாம், ஐயோ அப்படி விளைக்கலன்னா நான் எப்படிங்க வேலைக்கு போவேன், என் வேலை போச்சுன்னா என்னங்க செய்யுது, என் குடும்பத்தை யாருங்க கவனிப்பாங்க, நான் சர்ச்சுக்கே வந்துக்கிட்டு இருந்தா சர்ச் எனக்கு சாப்பாடு போடுமா, ஆலயத்தை ஆராதனை ஒண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தா நமக்கு சாப்பாடு கிடைச்சிடுமா, தேவைகள் நிறைவேறுமா, அப்படிலாம் உங்கள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். மல்கியா நெஹேமியா புக்ஸ் எல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாடில் படித்து பார்த்தீங்கன்னா இதே தான் அந்த மக்கள் சொன்னாங்க. இதே தான் அந்த மக்கள். ஏன் அங்க இருக்கிற ஆசாரியர்களே மல்கியா காலத்துல என்ன, நம்ம இப்படி ஆண்டவர் ஆராதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருமா, இவங்களும் காணிக்க கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல தான் ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்றாரு, கர்த்தருடைய கரம் உங்களை ரட்சிப்பதற்கு குறுகி இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? கர்த்தருக்கு, கர்த்தர் உங்களை கீழ்படுதலை ஆசீர்வதிப்பார், கீழ்படியாமை தண்டிப்பார் என்ற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? இது வந்து தேவனுடைய பராமரிப்பை நம்பாத ஒரு தனத்தை நமக்கு காட்டுது. அதனால கீழ்ப்படுதல் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நான் சொல்லலை, சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மளை நாம் வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அப்படின்றத ஓய்வு நாள்ல காட்டுவதற்கு எவ்வளவு நல்ல சந்தர்ப்பம். இல்ல நம்ம வெறும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோமா? ஒரு சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸ். எப்படி எந்த விதமான நம்ம ஒரு மேற்பார்வையா பேர் கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா, என்ன தனிப்பட்ட விதத்துல எந்த விலையும் கொடுக்காம இருக்கும் போதுதான் ஆண்டவர் கற்பனையை நான் ஃபாலோ பண்ணுவேன். யோசிச்சு பாருங்களேன், சீப் ஒபீடியன்ஸ், சீப்பான கீழ்ப்படிதல், எனக்கு எந்த இழப்பும் ஆகக்கூடாதுங்க, அப்பதான் ஆண்டவர் கற்பனையை ஃபாலோ பண்றது. இது என்ன காட்டுது? தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்ட கிறிஸ்தவனாவே காட்டுறதுல. ஓய்வு நாள் கற்பனையை கீழ்ப்படிவதற்கு நாம் நம்மளை நாமளே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவோமா? நம்மளை நாமளே வெறுப்போமா? நம்ம வேலை விஷயங்கள்ல ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே இதனால் நான் டினை மை செல்ஃப், என்னை வெறுத்து என் சிலுவை இது பாடுகள் தான், சில கஷ்டங்கள் தான், அதை நான் பின்பற்றுவேன், என் குடும்பத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கஷ்டம்தான், அதெல்லாம் பிடிச்சி வைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஸ்போர்ட்ஸ் இல்லை, கஷ்டம்தான் அதை பண்ணுறதுக்கான இந்த நான் ஐ வில் டினை மை செல்ஃப். என் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும், கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்னு இல்லைங்க, அவங்களுக்கு இந்த வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும்னு செல்ஃப் டினாயல். கேட்கறதெல்லாம் கொடுத்து 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 தான் அவங்கள செல்லமாக ஆக்கிடுறோம், அவங்கள தவறாக நடத்திடுறோம், அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம், கேட்கறதெல்லாம் கிடைக்காது, செல்ஃப் டினாயலை கற்றுக் கொடுக்கணும். அது ஓய்வு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா? ஓய்வு நாளில் கடைபிடிக்கிறதுல செல்ஃப் டினாயல், ஓய்வு நாளை கடைபிடித்து பெரிய இழப்பு இழந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அப்படி இழந்தான்னா ஓய்வு நாள உண்மையா கடைப்பிடிச்சு ரொம்ப பிச்சைக்காரனா இருக்கிறான், பார்க்க சம்பளமே இல்லாத இருந்தா ஆண்டவர் பொய் சொல்றவரா ஆயிரும். ஏன் ஓய்வு நாளை நீ கடைப்பிடிச்சு காமி, பூமியின் உயர்ந்த இடங்கள்ல வைத்து பூமியின் உயர்ந்த நன்மைகளை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒரு வாக்கு தத்துவம் சொல்லுதே, அது போய் ஆக முடியுமா? கிறிஸ்து நம்ம மேல் மனமுருக்கம் இல்லாம அவருக்கு கீழ்ப்படியறதுக்காக இழப்ப கொஞ்ச நாள் நம்ம ஏற்றுக்கிறோம்னா அது சும்மா இருப்பாரா? ஏற்கனவே ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டத்திலையும் நம்முடைய தேவைகளை அதிக தேவைக்கு அதிகமாக அவர் சந்தித்து வரலையா? அதை தொடர்ந்து அவர் வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும், நம்மளை நாமே வெறுத்து ஓய்வு நாளை கடைப்பிடிப்போன்னு செஞ்சு வரும்போது அதை அவர் கனம் பண்ணாம இருப்பாரா? நம்ம விசுவாசத்தை பாருங்களேன், நம்மளை நாமளே வஞ்சித்துக்க கூடாது. ஓகே சர்ச் முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு, போயிட்டு வந்துட்டோம், அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளை நாமளே வஞ்சித்து கொள்ளக்கூடாது. ஓய்வு நாள கடைப்பிடிக்கிறதுல நம்மளை நாமளே வெறுத்து நம்ம ஆண்டவரை பின்பற்றுறத நம்ம கற்றுக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக செல்ஃப் டினாயல், சுயத்தை வெறுப்பத நம்ம ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தில் காட்டலாம், ஆராதனையின் முக்கியத்துவத்தில் காட்டலாம். தேவனை உண்மையான விதத்தில் ஆராதிப்பதற்கு நம்ம சுயத்தை வெறுக்கிறதுல காட்டலாம். நம்ம வாழ்க்கையில த பிரைமரி டாப் ப்ரையாரிட்டி உங்களுக்கு என்னங்க? வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு எல்லாத்த விட முக்கியம் ஆண்டவரை அவருடைய சபையில அவருடைய வார்த்தையின்படி ஆராதிக்கணும். அதை விட முக்கியம் உலகத்துல நமக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு தட் இஸ் த மோஸ்ட் ஆப் ப்ரையாரிட்டி. அது சரியா செய்யணும். அது செய்யாத போது பல ஆபத்துகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரலாம். எனக்கு ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு இதுவே, ஒரு மனுஷன் ஒரு வைஃப் கல்யாணம் பண்ணார், விசுவாசின்னு நினச்சி கல்யாணம் பண்ணார். நிறைய பேர் சபைகள்லேயும் இந்த நம்ம சபைகளில் இருக்கலாம், மற்ற சபைகள் அதிகமாக விசுவாசியா இல்லாமல் விசுவாசின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு, இவர் ரிஃபார்ம் சர்ச்சில் இருக்கிறவர், அந்த அம்மா விசுவாசியே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு வேற சர்ச்சில் இருந்தவங்க. அந்த அம்மாவை சரி கல்யாணம் பண்ணி சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தார். அந்த அம்மா வந்து பார்த்து பொறுமை இழந்து போச்சு, என்னங்க இவ்வளோ லாங் சர்மனு, சர்மன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே ஒரு குயர் இல்லை, ஒரு பாட்டு இல்லை, ஒரு 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 டான்ஸ் இல்லை, ஒரு அந்த சர்மனில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஜோக்ஸ் ஆகுது வானாமா, என்ன இது ஒன்றுமே இல்லையா இந்த சர்ச்சில் சொல்லி நான் இந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன். இன்னொரு சர்ச்சு போய் பார்த்துச்சு, அங்கே பார்த்தோன்னா ரொம்ப சுருக்கமான சர்மன், ரொம்ப சின்ன சாமனு, நல்ல ப்ரோக்ராம்ஸு, குவாயரு, 45 minutes ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் வர்ஷிப், டான்ஸ் மியூசிக் வர்ஷிப் அந்த மாதிரி நடக்குது. ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் அந்த சர்ச்சுக்கு தான் போவேன். என்ன பண்ணுறது, இவர் வந்து இவர் மறுபடியும் பிறந்த மனுஷன், இவருக்கு வேதனை, இது சொல்லிச்சு இல்லை நான் அந்த சர்ச்சுக்கு தான் போவேன், இல்லை வீட்டில் பாத்திரங்கள் பறக்கும், வீட்டில் சண்டைகள் நடக்கும், பிள்ளைகளுக்கு சமையல் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சுக்கு தான் நான் போவேன். இவர் எப்படி மேனேஜ் பண்ணுவார் அந்த சுச்சுவேஷனை? ஒருவேளை உங்களுக்கே அந்த சுச்சுவேஷன் வச்சுனா என்ன பண்ணுவீங்க? இவருக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்து அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இது சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒய்ஃபுக்காக அந்த சபைக்கு போயிட்டார். உண்மையான ரிஃபார்ம் சர்ச்சை விட்டுட்டு அந்த சபைக்கு போயிட்டார். அந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ணணுமே, ஒய்ஃபை ஒத்துக்கிட்டு என்ன ஆச்சு, காலம் போக போக இந்த அந்த மாதிரி இடத்துல மறுபடியும் பிறந்த விசுவாசி எப்படி இருக்க முடியும், எப்படி ஆவிக்குரிய விசுவாசத்தில் வளர முடியும், வார்த்தை இல்லை சத்தியம் இல்லை, அங்கே அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாடி பின்னாடி போய் அவரே பின்வாங்கி போய் பயங்கரமான பாவத்தில் விழுந்து போய் அந்த பிள்ளைகளும் உலக பிரகாரமான பிள்ளைகளாக மாறி போய் ஒரு மோசமான குடும்பமாக ஆயிட்டார். ஏன் இந்த மனுஷன் செஞ்சது பாருங்க, இப்படி ஆகும்போது தன்னைத்தானே அவன் வெறுத்திருக்கலாங்க. தன்னைத்தானே வெறுக்கிறது என்னன்னா, என்ன ஸ்ட்ரிக்டாக நின்று இருக்கலாம் இல்லைங்களா, தப்பு கிறிஸ்து என்ன பொய் சபைக்கு போகாமல் அவருடைய வார்த்தை இருக்கிற அவருடைய மந்தைக்குள்ளத்தான் என்னை அழைச்சிருக்கிறான், நான் அங்கே தான் இருப்பேன், நீ வந்தாலும் வரலனாலும் இதுதான் போக முடியும்னு அவர் மறுதளிச்சிருந்தார்னா, ஒருவேளை அந்த அம்மா ஒரு காலத்தில் மனம் திரும்பி வர்றதுக்கு ஒரு வழியாக இருந்திருக்கலாம். அந்த அம்மாவுடைய கன்வர்ஷனுக்கு இவருடைய சுய மறுப்பு காரணமாக இருந்திருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் அதை விட்டுட்டார். இதே ஒரு ஆப்போசிட், ஒரு பெண் வந்து, ஹஸ்பண்ட் வந்து அவிவிசுவாசி, ரொம்ப தடை பண்ணுவார் சர்ச் போகிறதுக்கு. அந்த அம்மா ரொம்ப தடை, சர்ச் போகிற நேரத்தில் தான் தொல்லை பண்ணுவார், நைட்டெல்லாம் குடிச்சு ரொம்ப தொல்லை, எந்த அளவுக்கு தொல்லை தொல்லை தொல்லைன்னா அந்த அம்மா தாங்கவே முடியாது, சர்ச்சுக்கு கூட நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த மாதிரி சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது அப்படி இப்படின்னு பல வருஷங்கள் ஆனாலும் விடாமுடியா சர்ச்சுக்கு வந்துச்சு. பல வருஷங்கள் கிறிஸ்துவுடைய கற்பனையை கீழ்ப்படியணுமே கீழ்ப்படியணுமே தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, பின்பற்றி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. பெரிய இறக்கத்தில் ஆண்டவர் அந்த மோசமான ஹஸ்பண்டை கன்வெர்ட் பண்ணிட்டார். கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் ட்ரூ டெஸ்டிமனிஸ். கன்வெர்ட் பண்ணி அந்த அம்மா கூட அந்த ஆளும் வர்றார். பாருங்களேன், டூ எக்ஸாம்பிள்ஸ், எவ்வளோ வித்தியாசமான எக்ஸாம்பிள்ஸ். சுயத்தை மறுத்து அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தவனுக்கு தன் ஜீவனை காப்பாற்ற நினைத்தான், அவன் இழந்து போனான். இந்த மனுஷி எவ்வளோ கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் சுயத்தை வெறுத்து மறுத்து ஆண்டவர் கற்பனையை நான் கீழ்படியணும், ஆண்டவர் கற்பனையை எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, என் புல் ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் என்னை அடித்தாலும் அடிக்கலாம் போட்டுருவேன், நான் சர்ச்சே போகக்கூடாது, காலை கூட சில நேரத்தில் காயப்படுத்தியிருக்கிறார், நொண்டிட்டு கூட வரும் சர்ச்சுக்கு, ஆனாலும் நான் போகணும்னு வந்த அந்த கீழ்ப்படிதலை கிறிஸ்து கனம் பண்ணி ஆசீர்வதிச்சார். பாருங்க, தன் ஜீவனை இழக்கிறவன், என் நிமித்தம் இழக்கிறவன், இதாங்க ஆசீர்வாத பாதை. என்னதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மிரட்டுதலும் ஹஸ்பண்டோ வைஃபோ கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது தான் நம்முடைய டாப் ப்ரையாரிட்டி. அவங்கள வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், எவ்வளோதான் கஷ்டம் அதனால வந்தாலும் நம்மளை நாமளே வெறுக்கிறது அங்கே தான் காட்ட முடியும். நம்ம வாழ்க்கை குடும்ப சமூகமாக இருக்கணும், வீட்டில் எல்லாம் சமாதானமாக இருக்கணுன்றதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ண போனோம், குடும்பமே அலந்துரும், குடும்பம் அலோ அலங்கோலமா வரும், குடும்பம் போச்சு இல்லையா அப்படி ஆயிரும். பாருங்களேன், ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல நம்ம போய் கொலப்படி செஞ்சோம்னா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? யோசிச்சு பாருங்க. அது ஷார்ட் டேர்ம்ல நமக்கு வந்து நல்லதா தோணலாம், ஷார்ட் டேர்ம் ஆன்சரா தோணலாம், ஆனா அதுக்கு நம்ம கிறிஸ்து ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆகவே ஆராதனையில நம்ம சுய செல்ஃப் டினாயில நம்ம காட்டலாம். குடும்ப விஷயங்கள்ல, பிள்ளைகள் விஷயங்கள்ல we have to deny, நம்மளுக்கு செல்ஃப் டினாய் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு இருக்கணும். அடுத்ததாக சபையாக இன்னும் ரெண்டு விஷயம் மூணு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சபை ஜப கூட்டத்தில் நம்முடைய செல்ஃப் டினாயில காட்டலாம். சபை ஜப கூட்டத்தில் நம்முடைய செல்ஃப் டினாயில காட்டலாம். ஏன் வீக்லி ப்ரேயர் மீட்டிங் நம்மள சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? சில பேருக்கு நீங்க அட்டன் பண்றீங்க, ஆனா வேர்ஸ்ட் அட்டெண்டட் ப்ரேயர் மீட்டிங் ஜிஆர்பிசியில அப்படின்னு சொன்னோன்னா, மீட்டிங் வேர்ஸ்ட் அட்டெண்டட் மீட்டிங் நம்ம ஜிஆர்பிசியில் சொன்னோன்னா நம்ம ப்ரேயர் மீட்டிங் தான். இந்த கொரோனா டைம்ல கஷ்டம் தான், எல்லாருக்கும் வர்றது, வி டோன்ட் ஃபோர்ஸ் எனிபடி. ஆனால் அதுக்கு முன்னதாக எடுத்து பாருங்க, கொரோனா இல்லாத டைம்ல ஜபோனா எல்லாம் வந்துட்டோமா? நோ, வேர்ஸ்ட் அட்டெண்டட் மீட்டிங் ப்ரேயர் மீட்டிங் தான். ஆனால் சபை ஊழியத்திலேயே ஜப கூட்டத்தை விட முக்கியமான மீட்டிங் வேற இல்லை. ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் சபையில் ஜப கூட்டத்தை விட வேற முக்கியமான மினிஸ்ட்ரி இல்லை. ஏன்னா அந்த ஜப கூட்டத்தின் மூலமாகத்தான் வாரத்தில் நடக்கக்கூடிய ஓய்வு நாளில் தேவனுடைய பிரசங்க வார்த்தையில் ஆண்டவர் ஆவி கொட்டப்படணும்னு மன்றாடுற நேரம் அதுதான். அந்த சபை வந்து தேவனுக்கு மகிமையாக, தேவராஜ்யம் வளருவதற்காக ஆண்டவருடைய கிருபாசனத்தை நோக்கி மன்றாடி ஊக்கமாக நாடுற ஒரு காலம் அதான். சபை தன்னுடைய சபை தேவைகளுக்காக, சமுதாய தேவைகளுக்காக, தேசங்களுக்காக, சுவிசேஷத்துக்காக மன்றாடுற கூட்டம் ஜப கூட்டங்க. அந்த ஜப கூட்டத்தில் தாங்க முதல் நூற்றாண்டு சபையே அசஞ்சிச்சு, உலகத்தையே தலைக்கீழா மாட்டினது ஜப கூட்டங்கள் தான். வாழ்க்கையில் எந்த சபை மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிவதற்கு முன்பதாக அந்த ஜப மக்களுக்கெல்லாம் ஆழமான ஜப அவசியம், ஜப கூட்டத்தின் அவசியம், ஜப பாரத்தியம் தந்து அவங்களை ஜப கூட்டத்துக்கு திருப்பி திருப்பி கூட்டுறதுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் அந்த சபை மேல பெரிய ஆசீர்வாதத்தை கொட்ட போறார். எந்த சபை ஜப கூட்டத்தை சாதாரணமா எடுத்துக்குதோ அது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. சாட்லி நம்ம வந்து ஏதாவது ஃப்ரைடே ஒரு பைபிள் ஸ்டடின்னு ஏதாவது ஒன்று வச்சோம்னா ஒருவேளை அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ப்ரேயர் பண்ற பதில் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஜப கூட்டத்துக்கு ஆட்கள் குறைவு? ஏன் ஜப கூட்டம் நமக்கு இன்ட்ரெஸ்டடா இல்லை? ஏன் ஜப கூட்டத்துக்கு வர்றதுக்கு நமக்கு நம்ம ட்ரபிள் எடுத்துக்க மாட்டேன்றோம்? இங்கத்தான் நம்ம வந்து நம்ம சுயத்தை மறுதளிக்கிறதுல, செல்ஃப் டினாயில் எங்க தான் அங்க காட்டலாம். ஜப கூட்டத்து வருவதற்காக அதுக்கு இருக்கக்கூடிய ட்ரபிளை நீங்க எடுத்துக்க முடியுமா? அந்த டிராவலுக்காக நீங்கள் அந்த காஸ்ட்லி டிராவல், சில பேர் தூரத்துலேருந்து வரீங்க, அந்த காஸ்ட்டை நம்ம பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமா? ஒரு இன்கன்வீனியன்ஸ், ஒரு வசதி இல்லாத தன்மை. வாரத்தில் வேலை முடிச்சுக்கிட்டு டயர்டாக இருக்கும்போது, ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சு வந்திருக்கிறோம், வீக்கெண்டு வேறு, அந்த நேரத்தில் ஜப கூட்டம்னு வச்சுருக்கிறாங்களே, அதுவும் எக்ஸ்ட்ரா ட்ரிப்பு போகணுமே அப்படின்றத அங்கத்தானே காட்ட முடியும். நீ உண்மையா சுயத்தை மறுதளிச்சு சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவியா? நம்ம ஜப கூட்டத்தில் காட்டலாம் இல்லையா? ஐ அம் எ செல்ஃப் டினையிங் டிசைபிள். தேவனோடு சபையோடு தேவன் சிங்காசனத்தில் மன்றாடுவதற்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் எடுத்துக்கிறேன், முடியல தான், கஷ்டம் தான், வேலை தான், ஆனால் என்னை நானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்துடுவேன். இந்த கொரோனா டைம்ல உடம்பு சரியில்லாம இருந்தா அட்லீஸ்ட் ஜூம் கால்லையாவது வந்துடுவேன். ஐ வில் நாட் மிஸ் ப்ரேயர் மீட்டிங். அந்த ப்ரேயர் மீட்டிங்ல என் பிள்ளைகளையும் நான் விடாம, என் பிள்ளைகளுக்கு டியூஷன் மிஸ் ஆகும், இல்ல கேம்ஸ் மிஸ் ஆகும், இல்ல டிவி ஷோ மிஸ் ஆகும்னு அதையும் அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய சபையோடு கூடி வருகிற ஜப கூட்டம், தேவ சிங்காசனத்துல மன்றாடுற பழக்கத்தை அவங்களுக்கும் ஜப கூட்டம் முக்கியம், அந்த பிள்ளைகளையும் கூட்டு வந்து ப்ரேயர் மீட்டிங் முக்கியத்துவம் அந்த பிள்ளைகளுக்கும் நம்மளே இப்போவே கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைகளை விட்டு வந்துடலாம், ப்ரேயர் மீட்டிங் தானே? தட்ஸ் ராங். அநேக பேர் ஜப கூட்டத்தை நிராகரிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப இன்கன்வீனியன்ட் தான் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை மாதிரி டிராஃபிக் ரொம்ப இல்லைங்களா? தூரத்துலேருந்து வந்தீங்கன்னா டிராஃபிக், ஆனா இன்கன்வீனியன்ஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ கிறிஸ்டியன் செல்ஃப் டினாயல். இன்கன்வீனியன்ஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிறிஸ்டியன் செல்ஃப் டினாயல். தேவனை கனப்படுத்துவதற்கு, நான் சுயத்தை வெறுப்பதற்கு வசதி. இன்கன்வீனியன்ஸுக்கு என்ன சொல்லலாம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கிறிஸ்தவ சுயத்தை வெறுப்பதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். சில நேரத்தில் இல்லைங்க பாஸ்டர், ஜெப கூட்டம் கொஞ்சம் போர் அடிக்குது, மற்ற கூட்டம் மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஜெப கூட்டம் கொஞ்சம் போர் அடிக்குது. ஸ்திரீக தேவனை சபையாக கூடி அவருடைய அவருடைய நாமத்தில் கூடி வந்து நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், என்னுடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தின் நிறைவை அங்கே நிரப்புவார் சொல்லியிருக்கிற கூட்டம் நமக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா நம்ம அதில் விசுவாசத்தோடு வந்து பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாம நம்ம வந்தோம்னா ஒரு அனலாக வைராக்கியமாக ஆவியில் நிறைந்தவர்களாக வந்தோம்னா அந்த கூட்டம் இடம் அதிர்ற மாதிரி ஒரு ஜப கூட்டமாக ஏன் நம்ம கூட்டம் மாற முடியாது, மிக ஊக்கமான கூட்டமாக மாற முடியுங்க. ஆகவே ஜப கூட்டத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் சுயத்தை வெறுக்கிற ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உங்கள் சிலுவையை எடுத்துக்கிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அவருடைய கட்டளை சபையாக இருக்கும்போது என் நாமத்தில் நீங்கள் கூடி வரணும், கூடி வந்து எதை நீங்கள் வேண்டுறீங்களோ அதை செய்கிறேன். அவருடைய கட்டளை காலையில் நம்ம படித்தோம் இல்லையா, அவருடைய கட்டளையே என்ன இருந்தாலும் இந்த மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி தேவனுடைய கற்பனைக்கு அவருடைய வார்த்தைக்கு என் மனசாட்சி அடிமைப்பட்டிருக்கிறது, அதை கீழ்ப்படுகிறத தவிர வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. என்னதான் நடக்கட்டும், எவ்வளோதான் வேலை எடுக்கட்டும், எனக்கு கொன்று கூட போடுங்க, இங்கே தான் நான் நிற்பேன். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா? இந்த விஷயங்களையே நம்ம கோட்டை விட்டுறோமே. ஜெப கூட்டம் அட்டன் பண்ணுறது, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதுலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதவன் ஆர்ச் பிஷப் ஒருத்தர் சொல்றாரு, பிஷப் ராபர்ட் நினைக்கிறான், அவர் சொல்றாரு இதுலெல்லாமே ஒருத்தனை பார்த்துக்கலாம். அவன் சொல்லுவான் நான் ரத்த சாட்சியம் மறைக்க ரெடியா இருக்கிறேன், இயேசுக்காக உயிர் கொடுக்குற ரெடியா இருக்கிறேன்னு. இதுலெல்லாம் ஒழுங்கா இல்லாதவன் அந்த நேரத்தில் இயேசுவை எப்படி மறுதளிப்பான்றதை இதுலயே வச்சு பார்த்துக்கலாம். இங்கேயே அணுதின வாழ்க்கையிலேயே அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையில எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வராதவன், அவனா ரத்த சாட்சியா மறிக்க போறான். இதுலயே நம்ம அழக ஆண்டவர் பார்த்துடுறார் இல்லைங்களா, என்ன விசுவாசின்னு பார்த்துடுறார், என்ன கீழ்படுகிறோம் சப கற்பனைகள்ல. ஓகே, அடுத்ததாக இன்னும் ரெண்டு பாயிண்ட், எப்படிங்க செல்ஃப் டினாயில பிராக்டிஸ் பண்ணலாம். செல்ஃப் டினாயில உபசரிப்பு மூலமாக பிராக்டிஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு. நமக்கு மத்தியில் இது ரொம்ப கொஞ்சம் தான், ஏன்னா சில கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு மத்தியில் இருக்குது. உதாரணத்துக்கு அருள்தாஸுடைய குடும்பம் எடுத்தோன்னா இட்ஸ் அ கிரேட் மாடல் நம்ம எல்லாருக்குமே உபசரிப்பில். ஆனால் அவங்க தான் மாடல், அவங்க தான் மாடல் நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம யாருமே அதை படிச்சுக்கிறது இல்லை அவங்ககிட்ட. அவங்கள புகழ்ந்துக்கிட்டு அதுலேருந்து படிக்கணும் இல்லையா, நம்ம எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும் இல்லையா. ஒன்று பேதுரு 4:9 சொல்லுது, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்க. ஏன்னா அதில் முறுமுறுப்பு வரும், அந்த முறுமுறுப்பு செய்யாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எபிரேயர் 13:2 சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இட்ஸ் அ கமாண்ட், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த வசனங்கள் நமக்கு ஒரு கட்டளையா கொடுக்குது, இது எல்லாரும் செய்யணும்னு சொல்லுது. இட்ஸ் நாட் எ கிஃப்ட், சில பேர் மாத்திரம் இல்லை. இது வந்து புதுசா சர்ச்சுக்கு வர்றவங்களை, அவங்களை விசிட்டர்ஸ், சபையை ஆண்டவருக்குள்ள வரவேற்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் அவங்களை வரவேற்று கிறிஸ்தவ ஐக்கியத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும், அநேக பேர் சபையில் கொண்டு வர்றதுக்கும் ஒரு நல்ல சாதனம் இது விசிட்டர்ஸ். தனிமையாக இருக்கிறவங்க, துன்பப்படுறவங்க, கஷ்டமாக இருக்கிறவங்கள உபசரிக்கிறதுனால பெரிய பிளஸ்ஸிங் அது. இயேசு அதானே சொல்கிறார், நான் தனியாக இருந்தேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன், ஆனால் என்ன சாப்பாடு போட்டீங்க, என்னை கவனிச்சிங்க, என்னை பார்த்தீங்க, எங்கள் ஆண்டவரை கவனித்தோம், இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு நீங்கள் செஞ்சது எனக்கே செஞ்சுங்க. நம்மள எத்தனை பேரை பார்த்து அப்படி சொல்ல போகிறாரு, எத்தனை பேர் அந்த ரிவார்டை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஏன் வாங்குறது இல்லை, ஏன் வாங்குறது இல்லைன்னா, நம்ம எல்லாருக்கும் மார்த்தா மென்டாலிட்டி, எல்லாம் நான் தான் செய்யணும்,
எவ்வளோ வேலை, எவ்வளோ ரிஸ்க், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், எல்லா ஐட்டம்ஸ் நான் தான் செய்யணும், எவ்வளோ ரிஸ்க்கு, அதெல்லாம் வர்த் இல்லைங்க ட்ரபிள். எல்லாத்தையும் செஞ்சு எல்லாருக்கும் உணவுணும். இங்கத்தானுங்க நான் சுயத்தை வெறுத்து என்னை எடுத்து சிறு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதைய இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, வேதம் தெளிவாக நாம் எல்லோரையும் உபசரிக்க வேண்டும்னு ஒரு கற்பனையை கொடுக்குது. மார்த்த ஆட்டிடியூடை நம்ம விட்டுட்டு எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், ஏன்னா கெஸ்ட்டை என்டர்டெயின் பண்ணோம்னா டூ மச் ஒர்க், எல்லாம் நான் தான் செய்யணும், எவ்வளோ ரிஸ்க்கு. ஆமாம், சில நேரங்களில் அதனால்தான் பேதுரு அறிஞ்சிருக்கிறார், ரியலிசமாக முறுமுறுக்கு வந்துடும் இல்லைங்களா, அவ்வளோ பார்க்குறது அப்படி பார்க்குறதுன்னு. ஆனால் முறுமுறுப்பு இல்லாமல் அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மார்த்த ஆட்டிடியூடை வந்து நம்ம வேதத்தை கீழ்ப்படுகிறதுக்கு தடையாக விடக்கூடாது. இந்த மாதிரி என்னை நானே வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இந்த மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ரேராக தான் இப்படி யோசிக்கிறது. உபசரிப்பு மூலமாக நான் என்னை நானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? முடியும். பிகாஸ் வி டோன்ட் டூ தட் இல்லைங்களா. நம்ம கிறிஸ்துவை எவ்வளோ பார்க்குறோம், தன்னைத்தானே அவர் வெறுத்து எப்படி செஞ்சார், ஓய்வே இல்லை அவருக்கு, நைட்டெல்லாம் ஜபம் பண்ணுறாரு, ஜபம் பண்ணி கூட்டங்களாக அவரை வந்து 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 கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓய்வெடுக்கணும்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போய் பார்க்குறாரு, கடல் தாண்டி போய் பார்க்குறாரு, ஆனாலும் அவங்க வந்துடுறாங்க. என்ன பண்ணாரு, முறுமுறுத்தாரா? முறுமுறுப்பாம காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கு போதித்து சாப்பாடு போட்டாரு. எங்கே கிறிஸ்துவ அப்படி பின்பற்றுறது? நம்மளை நாமளே வெறுத்து கிறிஸ்துவுடைய சுய மறுப்பு, கிறிஸ்துவுடைய தாராள குணம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடாதா? அவர் பாவிகள் மேலே வச்சு நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு நம்ம பாவிகள் மேலே வைப்பதற்கு நம்மளை தூண்டும். உபசரிப்பு சோம்பேறித்தனத்துக்கு நேர் விரோதம். ஏன்னா சோம்பேறியாக இருக்கிறவங்க உபசரிப்பில் ஈடுபட மாட்டான் இல்லைங்களா. நம்ம சோம்பேறித்தனம் அது மாம்சத்துக்குரியது, அதை நான் வெறுத்து நம்ம சர்ச்சில் உபசரிப்பை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாக ஆகணுங்க. கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் நம்மளை நாமளே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி மற்றவர்களுக்கு அதிகமாக உபசரிப்பில் நம்ம படிக்கணும், நம்ம கற்றுக்கணும். அடுத்ததாக நம்மளை நாமளே மறுப்பது திருமணத்தில், மேரேஜில். இதெல்லாம் காலையில் எடுத்திருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள்லாம் வீட்டுக்கே போயிருக்க முடியாது. இன்னும் ரெண்டு பாயிண்ட் ஐ வில் ஃபினிஷ். சில திருமணம் ஆகாதவர்கள் உங்களை நீங்களே வெறுத்து ஒரு உண்மையான விசுவாசி கிடைக்கிற வரைக்கும் நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு உங்களை நீங்களே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டது பாடுதான். நம்ம ஊர்லயா பெரும்பாடு கல்யாணம் 25 ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலையே 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 ஆகலையான்னு நம்மளை கொன்னே போட்டுருவான் இப்போ கல்யாணம்னு இல்லைங்களா. ஆனால் அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு அவர் உண்மையான ஒரு விசுவாசி எனக்கு காட்டுற வரைக்கும் அவரை நான் பின்பற்றி போவேன்னு திருமணம் ஆகாதவர்கள் அதை நம்ம பார்க்கணும். சொல்றவங்களாம் கிறிஸ்டியன் இல்லை இல்லைங்களா. கிறிஸ்டியன் விக்கிர ஆராதனை பண்ற ரோமன் கேத்தலிக்கும் கிறிஸ்டியன் இப்பெல்லாம் அவங்கள போய் கட்டிக்கலாமா? எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண்கள் ஆண்கள் என்னன்னா இப்படி உளுந்து போயிடுறாங்க. பேர் கிறிஸ்தவன் இருந்தா போதும், ஆம்பளம் இருந்தா போதும், அது கழுதியா இதுவா இதுவா இல்ல மாதிரி கிறிஸ்தவம் இருந்தா போதும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்குள்ளதான் ஒருத்தனை நான் கட்டணும், இல்லைன்னா என்னை நான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பின்பற்றுவேன். அப்படி பின்பற்றுறவங்களை ஆண்டவர் சரியான நேரத்தில் ஒரு துணை உன கொடுக்காம விடுறதில்லை. நான் சாட்சி, இந்த காலில் இருக்கிற உங்களே நீங்களே சில பேர் சாட்சிகள். யாருமே அப்படி பின்பற்றுறவங்க இன்னைக்கும் வயசாகி பெண்ணே வரலையே இல்லை ஆனே கிடைக்கலையே அப்படின்னு யாருமே இல்லை. கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவங்களுக்கு செய்யாமல் விட மாட்டேன். நம்ம அப்பா அம்மாவோட நம்ம திருமணத்தின் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம். பிதா அறிவா இல்லைங்களா. நமக்கு சாப்பாடு ஒரு வேலை தேவைன்றது அந்த செக்ஷுவல் ஆசைகள் திருமண ஆசைகள்லாம் அவர் கொடுத்தது. அவருக்கு தெரியாதா இந்த டைமில் எப்படி பண்ணணும்னு இல்லைங்களா. அவர் தங்கம் வாங்குறதுக்கே உரசி உரசி பார்த்து 916 கேடியமாக பார்த்து வாங்குறோம். ஒருத்தன் வாழ்நாள்லாம் அவன் கூட வாழணும் விசுவாசியான்ற ஒரு நிச்சயம் இல்லாமல் போய் கட்டிக்கிட்டோன்னா என்னங்க ஆகுறது? ஏன்னா ஒரு விசுவாசிக்கு திருமண உறவு தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எந்த உறவும் பாதிக்கிறது இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தாருனா அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம எப்படிப்பட்ட பொண்ணையோ ஆணையோ கட்டுறோன்றது பொறுத்து தான் இருக்கு இல்லைங்களா. அந்த உதாரணத்தில் வந்த மாதிரி ஒரு பெண் ஒரு பையன் நம்ம கிடைச்சிட்டா பெரிய ஆபத்து. நிறைய அவிசுவாசிகள் தவறான காரியங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மளை இதில் வெறுத்தோன்னா லைஃப் லாங் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்படி ஆண்டவர் செஞ்சு வைக்கிறார் இல்லைங்களா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு குறைவும் அவர்களுக்கு குறைவுபடாது, நிச்சயமாக அவர்களை உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இதை எப்படி நம்மளே எப்படி செல்ஃப் டினையல் பண்ணலாம், இதை தாண்டி நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோம்னா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உண்மையாகவே இந்த பிரின்சிபல் தாண்டி ஒவ்வொரு கவுன்சிலிங்லேயும் திருமணத்தில் சொல்லி கொடுத்தோம்னா கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் டைவர்ஸே இருக்க முடியாதுங்க, டைவர்ஸே இருக்க முடியாது. ஏன்னா திருமணம் வந்து செல்ஃப் டினாயலில் தான் கட்டப்படணும், அதனோட ஃபவுண்டேஷனில் தான் கட்டப்படணும். ஏன்னா திருமணம் ஒருத்தர் அருமையாக சொன்னார், ஒரு மனுஷி கிறிஸ்துவாய் மாறுவதற்கு மிக மிக பெரிய சாதனம் வந்து திருமணம். ஏன்னா திருமணத்தில் ஏற்படுற சண்டைகள், சச்சரவுகள், சேலஞ்சஸ்ஸு, கான்ஃப்ளிக்ஸு, அவங்க பெருமை, இவங்க பெருமை, அவங்கள ஹர்ட் பண்ணும், இவங்கள ஹர்ட் பண்ணும் ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாமே நம்ம ஈகோவை முழுங்கணும், போராட்டம், கோபம், அது இதில் எல்லாமே நம்மளை கிறிஸ்து மாதிரி ஆக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள், அனுதின சந்தர்ப்பங்களை நமக்கு கொண்டு வருது. நம்மளை நாமளே வெறுப்பதற்கு, சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து வார்த்தையை பின்பற்றுவதற்கு திருமணத்தை விட எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஒவ்வொரு நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வச்சு பாருங்களேன். ஹஸ்பண்ட்ஸ் பல விதத்தில் நம்மளை நம்மளே வெறுக்கலாம், பிள்ளைகளோடு பிள்ளைகளை கவனிக்கிறதுல, பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளை கவனிக்கிறது, அந்த பிள்ளைகளுடைய படிப்பை கவனிக்கிறது, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே டிவி ரிமோட் எடுத்து சோஃபா டயர்ட், வீட்டில் அம்மா காலையிலேருந்து வீட்டில் டயர்டாக தானே இருக்கிறாங்க, நம்மளாவது எல்லாம் விட்டுட்டு போனோம், வீட்டில் அம்மா பிள்ளைகளை கவனித்து காலிலேருந்து வீட்டு வேலை குடும்பம் பிள்ளைகளை கவனிச்சிருக்காங்க, நம்ம வீட்டு போயிட்டு வந்து டயர்டு, நம்மளை யாரும் ஒன்றும் தொல்லை பண்ணக்கூடாது. நம்மளும் பிள்ளைகளை கவனிக்கிறதுல அந்த பொறுப்புகளை, பிள்ளைகளை கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுக்குறதுல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் சுயத்தை வெறுத்து வீட்டில் நடந்துக்கிட்டேன்னா ஆஹாஹா என்ன நல்லா இருக்கும் ஃபேமிலி, யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிறிஸ்து மாதிரி மண்டேன் ஆக்டிவிட்டீஸில், ஒவ்வொரு நாள் வீட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸில், சமையல் விஷயங்களில், காய்கறி விஷயங்களில், நான் கிறிஸ்து என்னை நானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுங்க. அப்படி பார்க்குறீங்களா திருமண வாழ்க்கையை, வைஃபை கவனிக்கிறதுல பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவை சபையை அன்பு கூர்ந்த மாதிரி, கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்த மாதிரி நம்மளே நாமளே கொடுத்து சாக்ரிஃபிஷியலாக அவங்கள சுத்தப்படுத்துகிற விதத்தில், அவங்கள அக்கறையாக கவனிக்கிற விதத்தில், மன்னித்து 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 அந்த அன்பின் உறவை உடையாமல் பார்த்துக்கிற விதத்தில் சிலுவையை அனுதினமும் சுமந்துக்கிட்டு போகலாம். கிறிஸ்து மாதிரி அது ஆக்காதா நம்மளை? யோசிச்சு பாருங்களேன், வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மனைவிகள் யோசிச்சு பாருங்க, இது அவங்களுக்கு தான் இல்லை, நீங்க புருஷனை மதிக்கிறதுல, புருஷனை மதிச்சு அவருக்கு சாரா மாதிரி அவர் கீழ்படுறதுல, ஒருவேளை அவர் நல்ல தகுதி இல்லாத இருக்கலாம், அவரை உலகத்துல எல்லாம் என்ன கேட்குறோம், வயசுக்கு புருஷங்களை மதிக்கிறதே இல்லை இல்லைங்களா. வெறும் அராஜகம் இதான் பேச்சு, வைஃப் கேவலமா பேசுறது, ஹஸ்பண்ட அப்படி நம்ம இருக்கலாமா? நம்மளை நாமளே ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனால் இது தானே நம்மளை நாமளே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் அடங்கி இருங்கள், கீழ் கர்த்தருக்கு கீழ்படுகிற மாதிரி கீழ்படிந்து இருங்கன்ற கற்பனையை நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரே என் செல்ஃப் டினாயலில் நான் மனைவியாக ஒவ்வொரு நாளும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு நாளும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் அடங்கி நடப்பேன் ஆண்டவரே, எனக்கு வருது ஆத்திரம், எனக்கு அவரை விட ஞானம் இருக்கு, அவரை விட அறிவு இருக்குது, ஸ்டூபிட் சொல்லு அப்படி எல்லாம் நமக்கு எனக்கு வருது, எப்படி செய்வாங்க அப்படி செய்யறாங்க திட்டலான்னு எனக்கு வருது. பட் ஐ நோ என்னை நானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன். இங்க தானுங்க செல்ஃப் டினையல் ப்ராக்டிஸ் பண்றது உங்களை தானே. ஓகே, கடைசியாக முறுமுறுப்புல செல்ஃப் டினையல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். முறுமுறுப்புல ஒவ்வொரு நாளும் முறுமுறுப்புல நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் கண்டென்மெண்ட், வாழ்க்கையில் திருப்தி,
போதுமென்ற திருப்தி. அதை நம்ம எல்லாரும் நாடணும். எங்கெங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எங்கெங்க நாடுறது திருப்தியா இல்ல, எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில வி ஷுட் சீக் கண்டென்ட்மெண்ட். பவுல் சொல்லியா, திரளா இருக்கும் போதும் சரி, குறைவா இருக்கும் போதும் எந்த நிலையிலயும் நான் திருப்தியா இருக்க கற்றுக்கொண்டேன். நம்ம கற்றுக்கிட்டோமா, எந்த நிலையில பராமரிப்பு என்ன வச்சிருக்கோ அந்த நிலையில திருப்தியா இருக்க கற்றுக்கொள்றத நம்ம நாடு. திருப்தியா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன, முறுமுறுக்கிறது, புலம்புறது, கவலைப்படுறது. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி வனாந்திரத்துல ஐயையோ ஐயையோன்னு புலம்புறது. கடவுள் அவங்கள எப்படி தண்டிச்சாரு, நம்மள ஒன்னும் தண்டிக்காம விட்டுறாருன்னு நம்ம நினைக்கலாம். அவர் சும்மாவே இருக்கிறாருன்னு இல்ல, எல்லாத்தையும் கவனிச்சுட்டுதான் வர்றார் இல்லைங்களா. பல விதத்துல அவர் நம்மளை சிற்றிக்கத்தான் செய்யறார். சூழ்நிலையை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றது நம்ம ஆத்மாவை, அது அந்த மாதிரி கம்ப்ளைனிங் நம்ம ஆத்மாவை மாத்திரம் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் பாதிக்குது. ஒரு பாஸ்டர் வந்து அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், பிள்ளைகள் ஜெபி ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும்னு. பல வருஷங்கள் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கலையா. யோசிச்சு பார்த்தாரா, ஏன் ஆண்டவர் ஜெபம் கேட்கல, பிள்ளைகள் ஏன் மோசம் மோசமா போறாங்க, ஏன்னு. அதுக்கப்புறம்தான் பாஸ்டர் ரொம்ப அருமையான பிரசங்கம் சபையில சொல்லுவாராம், அருமையான பிரசங்கத்தை கேட்டாராம். கேட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்களா, வந்த உடனே அந்த வீட்டில் வெறும் புலம்பல் தானா, ஒரே கிரம்பிளிங், ஒரே சண்டை, ஒரே காசிப்பிங், அவங்கள பத்தி இவங்களை பத்தி சர்ச்சில் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதே தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு காணிச்சு மனம் திரும்பி உணர்ந்தாங்களாம், இந்த மாதிரி நம்ம புலம்புறது வீட்டில் தான் நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிச்சு, அந்த பிரசங்கத்தில் அவங்க கேட்கறது வசனத்தில் கேட்கறது இதெல்லாமே எந்த விதத்துலேயும் அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் பாதிப்பை ஏற்படுத்தாது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். பரிசுத்தாவிய அவங்க பிள்ளைகள் இதயத்தில் கொடுக்குற கொஞ்சம் இம்ப்ரெஷனை கூட இவங்க புலம்பல்னால, இவங்க கடிந்து கொள்னால, இவங்களுடைய முறுமுறுப்புனால அதை விரட்டி விட்டுறாங்களாம். அதனால பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் மோசம் மோசம் மோசமாக தான் போனாங்களாம். அதை நம்ம படிச்சுக்கணுங்க, ரொம்ப ஆபத்து. புலம்புறது கண்டென்மெண்ட் தான் அதுக்கு ஒரு மருந்து. ஆண்டவர் இந்த நிலையில் வச்சிருக்கிறாரு, ஆமா நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு காத்தவர் அனுதின அப்பத்தை கொடுத்து காக்குறார், நாளைக்கு அவர் பாப்பாருன்னு திருப்தியா இருப்போம், கொஞ்சம் இருப்போம், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. உபத்திரவங்களுக்கும் உபத்திரவும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாருன்னு விசுவாசத்தோடு முறுமுறுப்பாம இருக்கிறதுக்கு இந்த கண்டென் வருதுங்களே புலம்பல், நான் என்ன பண்றது, அங்கத்தாங்க காட்ட முடியும், என்னை நானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். ஐ வில் நாட் கம்ப்ளைன். கண்டென்மெண்டா இருக்க கத்துக்குவேன், திருப்தியா இருக்க கத்துக்குவேன். கண்டென்மெண்ட் பரிசுத்தாவிய துக்கப்படுத்துது. கண்டென்மெண்ட் வந்து இது புலம்புறது பரிசுத்தாவிய துக்கப்படுத்துது. கண்டென்ட்மெண்ட் நமக்கு இன்னும் அதிகமா சந்தோஷமா ஆண்டவருக்கு பிரியமா வாழ செய்கிறது. ஓகே, இதுதான் சில பயன்பாடுகளுக்காக நான் நோட் பண்ணி வச்சிருந்தது. இன்னும் இந்த மாதிரி நீங்களே பல காரியங்கள் யோசிச்சுக்கலாம். பாருங்க, இது ரொம்ப பெரிய பிளஸிங். நம்ம வந்து நம்ம தன்னைத்தானே வெறுத்துன்றத ஒரு நெகட்டிவா பார்க்காம ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாதையா நம்ம பார்க்க கத்துக்கணும். இதை செய்வதற்கு தான் பரிசுத்தாவி ரெடியா காத்திருக்கிறாரு நமக்கு உதவி செய்யறதுக்கு. இயேசு நம்மளை தன்னோடு இணைத்து விட்டு என்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை உனக்கு கொடுத்து அவரோடு இணைந்து இருக்கிறோம். அவருடைய இணைந்து கொடியும் திராட்சை செடியும் மாதிரி இணைந்து இருக்கும். அவருடைய வல்லமை நமக்குள்ள எப்போ பாயுது, அவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்கள் உயிர்த்தெழுதன் வல்லமை நமக்குள்ள எப்போ பாயுதுன்னா, இனி வாழ்வது நான் அல்ல, இனிமேல் இனி நான் சிலுவையில் அறையப்பட்டேன், மை செல்ஃப். யோசிச்சுக்காங்க, நான் அந்த தொங்கிட்டு இருக்க முரளி அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறேன், நான் அறையப்பட்டேன், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். அந்த பவர் நம்ம வாழ்க்கையில் எப்பங்க பாயும். திஸ் இஸ் த பாத், திஸ் இஸ் த பிளஸ்ஸிங் இல்லைங்களா, திஸ் இஸ் த பிளஸ்ஸிங். இது சிலுவையை சுமாளிக்கிறது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா கடைசியா மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் ஒன்று சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல உலகம் வந்து ரொம்ப வாஞ்சையா ரொம்ப ஏக்கத்தோடு உண்மையான கிறிஸ்தவர்கள் எங்கன்னு தேடுது. ஆஸ்டின் அவர் சொன்னது, நான் சொல்லி சொல்லி டயர்டே ஆகலை, சபைக்கு திருப்பி திருப்பி நான் என் வாழ்க்கையெல்லாம் சொல்ல விரும்புறது என்னன்னா, சபை வந்து எப்படி உலகத்தை ரீச் பண்ணலாம், எப்படி இவாஞ்சலிஸ்டிக்கா ரீச் பண்ணலாம், மக்களை உள்ள கொண்டு வரலாம், உள்ள கொண்டு வரலாம்னு தங்களுடைய நேரத்தை நிறைய வீணடிக்காம தாங்கள் உண்மையான சுயத்தை மறுதளிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா போதும். அதை வாழும் போது ஆண்களும் பெண்களும் கூட்ட கூட்டமாக அந்த சபை பில்டிங்குள்ள குவிந்து ஓடி வருவார்கள். ஏன்னா இவங்க கிட்ட உள்ள இருக்கிற ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக. பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டண்டா பார்த்திருக்காரு மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ். கிரேட்டஸ்ட் டெஸ்டிமனி அதான், இயேசுடைய வல்லமை நமக்குள்ள பாயக்கூடியது நம்ம சுயத்தை சிலுவையில் அறிஞ்சு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போதுதான். தேவன் தாமே நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணணும். அருமையான ஆண்டவரே, இந்த பாடத்தை வெறுமையா படித்து மறந்து விடாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் இதை பயன்படுத்தி கொள்ள, இதை செயல்படுத்த பல யோசனைகளை அறிவுரையை ஞானத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் மனதில் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் ஒரு நெகட்டிவாக பார்க்காம பவுல் மாதிரி, நான் அவரை அறிய வேண்டும், கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும், அவர் உயிர்த்தெழுதின் வல்லமை அறிய வேண்டும், அதனால் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், அவர் எப்படி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து உண்மை பின்பற்றி வளர்ந்தாரோ நாங்களோ அந்த பாதையில் உண்மை அறிகிற பாதையில் வளர கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த பயன்பாடுகளை எல்லாம் நாங்கள் சிந்தித்து யோசித்து வாழ்க்கை மாறுகிற மக்களாக, வல்லமையாக எங்கள் சபையே சுயத்தை மறுதளித்து இயேசுவின் வல்லமை பாய்கிற சபையாக இருந்து ஆண்டவரே சமுதாயத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாற எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.